துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன். அத்தியாயம் 24. தலைக்கு மேல் வெள்ளம். வேம்புவின் பெரியம்மாவின் பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து சாம்புவின் வீட்டில் ஒரு நாள் தங்கினார்கள். மறுநாள் காலையில் அவர்கள் கிளம்பும்போது வேம்புவும் தன் புடவைகளில் இரண்டை எடுத்து ஒரு சூட்கேஸில் வைத்துக் கொள்வதை கவனித்த சாம்பு,
என்ன விசேஷம் என்று விசாரித்தான்.
பெரிய துப்பறிகிறவராச்சே நீங்கள், இது தெரியவில்லையா? நானும் எங்கள் அக்காவுடன் மாம்பழம் போயிட்டு வருகிறேன் என்றாள் அவள்.
ஏது, தலைக்கு மேல் போய்விட்டா போல இருக்கிறதே. நீ போகிறது, அவர்கள் பதிலுக்கு வருகிறது, அதற்கு பதில் நீ போகிறது.
ஆமாம், யார் காதிலேயாவது விழப்போகிறது, வாயை மூடிக்கோங்கோ என்றாள் சாம்புவின் சம்சாரம்.
சித்தி, நீ வா சித்தி, இது சொல்றத கேட்கவே கேட்காத என்று சொல்லிவிட்டு
சாம்பு கைக்கு எட்டாத தூரத்தில் நின்று கொண்டு அழகு காட்டினான் பிச்சை.
என்ன மாப்பிள்ளை, நீங்கள் நம் மாத்துக்கு வரதே இல்லை, இப்பத்தான் வாருங்களேன் என்று சொல்லிக்கொண்டே வேம்புவின் பெரியம்மாள் மாப்பிள்ளையும் அங்கே வந்தார்.
எங்கே ஒழியறதுண்ணா என்றான் சாம்பு.
ஆமாம், ஒழியலை. ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டால் எங்கிருந்து ஒழியும் என்று கேட்டாள் வேம்பு.
எதற்கும் சாயந்தரம் நீங்கள் வரணும் சார் என்றார் ஷட்டகர்.
பார்க்கிறேன், நிச்சயம் சொல்வதற்கில்லை, ஹிஹி. எனக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம், ஹிஹி என்றான் சாம்பு.
வேம்பு தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு, ஆத்தை பார்த்துக்கோங்க, சாயந்தரம் வந்து சேருங்கோ என்று கிளம்பினாள். சாம்புவின் மனத்தில் இரண்டு தினங்களாகவே ஒரு பயம் குடிக்கொண்டு அவனை ராத்தூக்கம் இல்லாமல் அடித்து வந்தது. முதல் கவலை சைனா பஜாரில் ஒரு பெரிய வைரக்கடையில் நடந்திருந்த துணிகரமான திருட்டு. சுமார் 60,000 ரூபாய் பெருமான வைர நகைகள் களவு போயிருந்தன. ரா காவல்காரன் கை கால் கட்டுண்டு வாயில் துணி அடைக்கப்பட்டு நினைவின்றி கிடந்தான். சாம்புவின் பயம், எப்போது கோபாலன் வந்து தன்னை கட்டி இழுத்து கொண்டு இந்த கேஸை கவனிக்க சொல்வாரோ என்பது ஒன்று. இரண்டாவது, பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. சாம்புவால் பிடிக்கப்பட்ட கந்தப்பன் இன்னும் அவனுக்கு 4.5 வருஷ தண்டனை பாக்கியிருக்கும் போதே எப்படியோ ஜெயிலிலிருந்து தப்பித்து கொண்டு விட்டான். முன்பு அவன் சிறைக்கு கொண்டு செல்லப்படும் போது தன்னை பார்த்து முஷ்டியை ஆட்டி,
அடே பதரே, உன்னை ஒரு நாள் கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் உன் விளாங்காய் மண்டையை நொறுக்காவிட்டால் பார் என்று சவால் கூறிவிட்டு போனதை சாம்பு மறக்கவே இல்லை.
பத்திரிகையில் அவன் வெளிக்கிளம்பிய செய்தியை பார்த்ததுமே சாம்பு தலையை தடவி விட்டு கொண்டான். ஒரு பாவமும் அறியாத நமக்கு ஏன் இவ்வளவு ஆபத்தான நிலைமை ஏற்பட வேண்டும் என்று கலங்கினான். இந்த கந்தப்பன் மீண்டும் பிடிபட்டு சிறைக்கு போகும் வரையில் எப்படி இவன் கையில் சிக்காமல் இருப்பது, எங்கே ஒளிந்திருப்பது என்று சஞ்சலமடைந்தான். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில்தான் சாம்புவை தேடிக்கொண்டு ஒரு புதிய ஆசாமி வந்தான். பார்வைக்கு ஆஜானுபாகுவாக இருந்த அவன் தனது தொழில் வைர வியாபாரம் என்றான்.
சார், நீங்கள் மகா மேதாவி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களால் ஒரு காரியமாக வேண்டும் என்றான்.
எனக்கு இப்போ வைரம் ஒன்றும் தேவையில்லையே என்றான் சாம்பு மூக்கை இழுத்து விட்டு கொண்டு.
தங்களிடம் நான் வியாபார விஷயமாக வரவில்லை, எனக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரவிருக்கிறது.
எனக்கும் தான் அதைவிட பெரிய ஆபத்து வர இருக்கிறது
என்று சொல்ல வாயெடுத்த சாம்பு ஏனோ அடக்கி கொண்டு என்றான்.
என்னை 2 நாளாக ஓர் ஆசாமி கொல்வதற்கு முயன்று வருகிறான் என்றான் அவன்.
ஐயையோ.
ஆமாம், எனக்கு நன்றாக தெரிகிறது. முந்தாள் நாள் ஒரு பெரிய கட்டடத்தின் அடியில் போகும்போது 2 செங்கல்கள் என் மண்டையில் விழ இருந்தன, மயிரிழை தவறிற்று. இன்று காலையில் ஒரு மோட்டாரில் அகப்பட இருந்தேன், என்னை யாரோ ஒருவன் தொடர்ந்து வருகிறான் என்று.
ஐயையோ, அவன் இங்கேயும் வந்து?
பயப்பட வேண்டாம், நான் வேண்டுமென்றே பல சுற்று சுற்றி சந்து பொந்துகளில் புகுந்து இங்கே வந்திருக்கிறேன். என்னிடம் 100,000 ரூபாய் பெருமான வைரம் இருக்கிறது. நாளைக்கு நான் வடக்கே போகிறேன். இன்று ராத்திரி வரைக்கும் என்னை நீங்கள் பாதுகாத்து.
அது மட்டும் முடியாது.
நீங்கள் மாட்டேன் என்றால் நான் விடமாட்டேன். என்னை நீங்கள் இந்த வீட்டில்தான் எங்கேயாவது ஒழித்து வைத்து கொண்டு நாளைக்கு அனுப்ப வேண்டும். நான் போக மாட்டேன். என்னை வெளியே விட்டீர்களோ என்னை கொன்று விடுவான் எதிரி. அந்த பாவம் உங்களைத்தான் சேரும் என்றான் அவன்.
சாம்பு திணறினான். இது என்ன கூத்து? கந்தப்பன் நம்மை கொன்று போடாமல் இருக்க எங்கே ஒளிந்து கொள்ளலாம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது இவனை நாம் காப்பாற்றுவதாமே என்று மோவாய்க்கட்டையை தடவினான். ஆனால் வந்த ஆசாமி தன் படுக்கையை அரையோரத்தில் விரித்து அதன் தலையணை கடியில் ஒரு தோல் பெட்டியையும் வைத்து கொண்டு அங்கே தங்குவதற்கான ஆயத்தங்கள் செய்ய தொடங்கினான்.
வாய் அடைத்து போய் உட்கார்ந்திருந்த சாம்புவிடம், சார், இன்னொரு விஷயம், நான் இங்கே இருக்கிற விஷயம் உங்கள் போலீஸ் நண்பர்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஏனென்றால் என் விரோதிக்கு போலீஸில் கூட உளவாளிகள் இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டான். சாம்பு வாயை பிளந்தான், ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. மத்தியானம் மாலையாயிற்று. மாலை கருத்து அஸ்தமனம் வந்தது. சாம்புவும் அவனிடம் அடைக்கலம் புகுந்த ஆசாமியும் மட்டும் அறையில் இருந்தார்கள். மணி ஆக ஆக சாம்புவின் உள்ளத்திலும் திகில் அதிகமாகி கொண்டு வந்தது. ஆனால் அன்று ஏனோ யாருமே சாம்புவை காண வரவில்லை. ஏன், கோபாலனை கூட காணோம். ஊரில் இவ்வளவு பெரிய திருட்டு நடந்திருக்கிற போது கோபாலன் ஏன் வராமல் இருக்கிறார் என்று சாம்பு ஆச்சரியப்பட்டான். ஆனால் அந்த ஆச்சரியம் அதிக நேரம் நீட்டிக்கவில்லை. வாசற் கதவு தடதடவென்று தட்டப்பட்டது.
யார் என்றான் சாம்பு, உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அசையாமல். இன்ஸ்பெக்டர் கோபாலன் கூப்பிடுகிறார், ஒரு நிமிஷம் வாருங்கள், வெளியில் காரில் இருக்கிறார் என்றது குரல்.
சாம்பு எழுந்தான். சார், நான் இருப்பது தெரிய வேண்டாம் என்றான் வியாபாரி. சாம்பு யோசித்தான், தான் வருவதற்குள் இவனுக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது? அறைக்கு வெளியே வந்ததும் சிறிது தயங்கினான். ஒரு முடிவுக்கு வந்து அந்த அறையை இழுத்து தாழ்பாலிட்டு பூட்டிக்கொண்டு மாடிப்படி இறங்கி வாசற்கதவை திறந்தான். போலீஸ் உடையுடன் ஓர் ஆள் மங்களான வெளிச்சத்தில் நின்றான். வாசலில் சிறிது தூரத்தில் ஒரு பெரிய கார் நின்றது.
வாருங்கள் சார், இன்ஸ்பெக்டர் வண்டியில் காத்திருக்கிறார் என்றான் ஆள்.
சாம்பு காராண்டை சென்று கதவை திறந்தான். கூடவே பின்தொடர்ந்த ஆள் திடீரென்று ஆவேசம் வந்தவனைப் போல் சாம்புவின் கழுத்தில் ஒரு கையை கொடுத்து குப்பென்று காருக்குள் தள்ளினான். வண்டிக்குள் இரு வலுவான புஜங்கள் அவனை பற்றி உள்ளே இழுத்து கொண்டன. போலீஸ் உடையில் இருந்த ஆளும் ஏறிக்கொண்டான். காரின் கதவு படேர் என்று சாத்தப்பட்டது. வண்டி புறப்பட்டது. இதையெல்லாம் சற்றும் எதிர்பாராத சாம்பு நடுநடுங்கி போனான். அவன் நாக்கு புரள மறுத்தது. கார் நிற்காமல் மவுண்ட் ரோட்டில் பறந்தது. அந்த சமயத்தில் சாம்புவை யாராவது கத்த சொல்லியிருந்தால் கூட அவனால் முடிந்திருக்குமா என்பதும் சந்தேகம்தான். 15-20 நிமிஷங்கள் அத்தனை யுகங்களாக கழிந்தன. சாம்புவின் இரு பக்கத்திலும் இருவர் உட்கார்ந்திருந்தார்கள்.
என்ன, இத்தனை நேரம் வைர வியாபாரி காலியாகியிருப்பானா என்று சிரித்தான் ஒருவன்.
சாம்பு சார் காப்பாத்திரேன் என்று வாக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அதனாலே சாம்பு சார் மாதிரியே ஒரு ஆள் போயிருக்கான்னு இவருக்கு சொல்லுங்கோ என்று கிண்டல் செய்தான் மற்றொருவன்.
சாம்புவுக்கு பகீர் என்றது. வைர வியாபாரியின் எதிரிகள்தான் அவனை கொண்டு செல்கிறார்கள். அவன் வீட்டில் அவனைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டு வேறோர் ஆசாமி நடித்து அந்த வியாபாரியிடம் கொள்ளையடித்து கொலையும் செய்யப்போகிறான்.
சாம்புவின் உடல் நடுங்கியது. இந்த சமயம் பின்னால் வரும் வேறொரு மோட்டாரின் வெளிச்சம் பளீர் என்று படவே ஒருவன் டிரைவரிடம், ஏ பக்கிரி, வண்டியை காலம்பர ஏற்பாடு செய்தபடி மாம்பலத்து பக்கமாக விடு என்றான்.
மாம்பலம் வந்தது. சாம்பு சென்ற மோட்டார் பெரிய ரஸ்தாவை விட்டு சந்துகளிலும் சிறு தெருக்களிலும் நுழைந்தது. போலீஸ் கண்ணில் படாமல் செல்வதற்காகவே இவ்வாறு அது சென்றது என்று சாம்பு ஊகித்தான். கடைசியில் ஒரு சிறு தெருவில் திரும்பி சென்றதும் சட்டென்று நின்றது. ஏனென்றால் முன்னால் தெருவின் குறுக்கே மூங்கில்களால் மறைத்து ஒரு சிவப்பு வெளிச்சமும் போட்டிருந்தது. ரோட் ரிப்பேர்.
அட சனியனே, காலையில் இது இங்கே இல்லையே என்றான் டிரைவர் எரிச்சலுடன்.
வண்டியை திருப்பு என்று அதிகாரம் செய்தான் சாம்புவின் பக்கத்திலிருந்தாள்.
வண்டி திரும்பாது, தெரு ரொம்ப குறுகல், பின்னால்தான் ஓட்டணும் என்றான் டிரைவர்.
ஆனால் அவன் உடனே அவ்வாறு செய்ய முடியாதபடி பின்னால் ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ஒரு பெரிய மோட்டார் கிளம்பி கொண்டிருந்தது.
தாமதம், அனாவசியமான தாமதம். சாம்புவின் எதிரி துடியாக துடித்தான்.
அந்த சமயம் சாம்புவின் காதில் மிக இனிமையான சப்தம் கேட்டது.
சித்தப்பா வந்துட்டா, சித்தப்பா வந்துட்டா, அப்பா ஓடிவா, அம்மா ஓடிவா, சித்தப்பா சித்தப்பா
என்று பிச்சை கத்தும் குரல்தான் அது. மோட்டார் நின்ற வீட்டுக்குள்ளிருந்து 2-3 பேர் வந்தார்கள். ஒருவர் மோட்டாரின் கதவை திறந்து,
வாருங்கள் மாப்பிள்ளை, எங்கே வராமல் இருந்து விடுவீர்களோ என்று நினைத்து விட்டோம். இந்த பயல் மட்டும் நீங்கள் வருவீர்கள் என்று வாசலோடு நிற்கிறான். வழி தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டீர்களோ? மகாலட்சுமி தெரு என்று யாரை கேட்டாலும் சொல்லியிருப்பார்களே என்று சாம்புவின் கையை பிடித்து அவர் இறக்கினார்.
கீழே இறங்கிய சாம்பு மோட்டாரை பார்த்து அசடு வழிய சிரித்தான்.
இவாள் யாரு என்று கேட்டார் சாம்புவின் சட்டகர்.
இவாள் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி தன்னை பிடித்து கொண்டு வந்தவர்களை பார்த்து, நான் வரேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தலை நிமிர்ந்து கம்பீரமாக சாம்பு ஷட்டகர் வீட்டுக்குள் நுழைந்தான். மோட்டாரில் இருந்தவர்கள் இந்த எதிர்பாராத சம்பவத்தினால் திகைத்திருக்கும் போதே சாம்பு மறைந்துவிட்டான். சாம்பு மோட்டாருக்குள் தள்ளப்பட்ட அதே சமயம் சாம்புவைப் போல் ஒரு ஆசாமி உடை உடுத்து சாம்பு வீட்டுக்குள் நுழைந்து நேரே மாடிக்கு ஏறினான். சாம்பு மாதிரியே நடித்து வைர வியாபாரியிடமிருந்து வைரங்களை கைப்பற்றி கொள்ளத்தான் அவன் சென்றான். மாடி அறை கதவு பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டதும் சிறிது தயங்கினான். பிறகு கோட்டு பையில் கைவிட்டு கள்ளசாவி ஒன்றை எடுக்கப் போன சமயம் கண் மூடி கண் திறப்பதற்குள் அங்கே ஓர் ஆச்சரியம் நடந்தது. சாம்புவை பழிவாங்க கந்தப்பனும் அவன் கூட்டாளியும் வீட்டின் பின்புறமாக நுழைந்து மாடி ஏறி வந்தவர்கள் சாம்புவை போன்ற ஜாடையுள்ள ஒருவன் பூட்டை திறக்கும் தருவாயில் இருப்பதை கண்டார்கள். மறுநிமிஷம் கந்தப்பன் ஒரு துணியை அவன் முகத்தை சுற்றி வீசி இறுக்கி தலையின் பின்னால் கட்டினான். அவன் நிமிராதவாறு மற்றவன் இருக பிடித்து கொண்டான். அகப்பட்டு கொண்ட ஆசாமி பேச முயன்றான், குதித்தான், உதைத்தான்.
தடி பயலே, உன்னை நான் கண்காணாத இடத்தில் கொண்டு போய் உன் மண்டையை உடைக்காவிட்டால் பார், கட்டு இவன் காலையும் கையையும் என்றான் கந்தப்பன்.
ஒரு மூட்டையை தூக்குவது போல் அவனை தூக்கி கொண்டு போய் கொல்லைப்புறம் நின்ற ஒரு மோட்டாரில் போட்டார்கள். அவனை அசையாமல் பார்த்து கொண்டு கூட்டாளி பின்னால் உட்கார்ந்தவுடன் கந்தப்பன் வண்டியை ஓட்டினான். கந்தப்பனுடைய காரியங்கள் கிட்டத்தட்ட கடைசி வரையில் யார் கண்ணிலும் படவில்லை. ஆனால் கடைசியில் சாம்பு வேஷக்காரனை வண்டியில் கொண்டு போகும்போது மூன்று வீடுகளுக்கப்பால் மேல் மாடிக்கு அகஸ்மாத்தாக வந்த ஒருவர் கவனித்தார். அவருக்கு சாம்பு விஷயத்தில் தலையிட்டு கொள்ளவோ அப்புறம் போலீஸுக்கும் வீட்டுக்கும் நடக்கவோ இஷ்டமில்லை. ஆகவே டெலிஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் கோபாலனை கூப்பிட்டு,
சார், யாரோ இரண்டு பேர் சாம்புவை கட்டி தூக்கி கொண்டு மோட்டாரில் போகிறார்கள், உடனே கவனித்தால் தேவலை என்று சொல்லிவிட்டு தாம் யார் என்று வெளியிட்டு கொள்ளாமல் ரிசீவரை கீழே வைத்துவிட்டார். அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்படைந்தது. பல ஸ்டேஷன்களுக்கு விஷயம் போனில் சொல்லப்பட்டது. கால் மணிக்குள் கோபாலனே ஒரு காரில் சாம்புவை தேடிக்கொண்டு அவசரமாக கிளம்பிவிட்டார்.
ஷட்டகர் வீட்டு விருந்துக்கு பின் மாம்பலம் பஸ் ஸ்டாண்டில் வெகுநேரம் காத்திருக்க வேண்டி வந்த சாம்பு டெலிஃபோனை எடுத்து கோபாலனை கூப்பிட்டான். அவர் இல்லை, ஓர் இளம் இன்ஸ்பெக்டர் தான் பேசினார்.
மிஸ்டர் சாம்புவா, நிஜமாகவா உங்களுக்கு ஆபத்து என்று யாரோ சொன்னார்களே, கோபாலன் கூட உங்களை தேடிக்கொண்டுதான் புறப்பட்டு போனார் என்றார்.
எனக்கோர் ஆபத்தும் இல்லை, வேறொரு முக்கியமான விஷயம்.
சொல்லுங்கள், உடனே கவனிக்கிறேன்.
எனக்கு இங்கே பஸ் கிடைக்கவில்லை. என் வீட்டில் ஓர் அறையில் ஓர் ஆளை பூட்டி வைத்தேன்.
இதோ கிளம்பியாச்சு. நீங்கள் போய் சேர்வதற்குள் நான் போய் கவனித்துக் கொள்கிறேன். மெல்ல வாருங்கள் என்று சப்இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனை வைத்துவிட்டார். ஒரு கவலை நீங்கினவனாக சாம்பு பஸ்ஸை தேடி சென்றான். சாம்பு தன் வீட்டை போய் சேர்ந்தபோது அவன் எதிர்பார்த்தபடியே திடுக்கிட்டான். அங்கே வாசலில் ஒரு சிறு கூட்டம் கூடியிருந்தது. வைர வியாபாரியாக வந்தவன் விலங்கிடப்பட்டிருந்தான். சப்இன்ஸ்பெக்டர் ஏதோ அவசர அவசரமாக குறித்து கொண்டிருந்தவர் சாம்புவிடம்,
அவ்வளவு வைரமும் இரண்டு நாள் முன் சைனா பஜாரில் திருட்டு போனவைதான். இவனும் இன்னும் ஒரு ஆளுமாக எடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு உங்களிடமும் இவன் ஒரு கதை கட்டியிருக்கிறான். நீங்கள் இந்த கேஸை கவனிக்காதபடி உங்களை கண்காணித்து கொள்ள இங்கே வந்திருக்கிறான். சரக்குடன் அகப்பட்டு கொண்டு விட்டான்.
நீங்களா ஏமாறுகிறவர் என்றார். சாம்பு திரும்பினான். இன்ஸ்பெக்டர் கோபாலன் பெரிய போலீஸ் வண்டி ஒன்றில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தார். அவர் தலையில் ஒரு பேண்டேஜ் இருந்தது.
என்ன சார் காயம்
என்று சாம்பு ஆச்சரியத்துடன் கேட்டான்.
நீர் கைகாரர் சாம்பு, கந்தப்பன் உம்மை அடிக்க வந்தால் உம்மை போல் வேறொருவனை காட்டிவிட்டு நீர் தப்பித்துக் கொள்கிறீர். எனக்கு அந்த சாமர்த்தியம் எங்கே இருக்கிறது? அந்த பயலின் மோட்டாரை வழிமறித்த போது எதிர்பாராத சமயம் அடித்து விட்டான். அவனையும் அவன் கூட்டாளியையும் உம்ம வேஷக்காரனையும் கூட பிடித்து விட்டேன். எல்லோரும் லாக்கப்பில் இருக்கிறார்கள் என்று மேலும் விவரமாக கூறினார்.
சாம்பு வேஷக்காரன் தான் ஒரு கூட்டாளியுடன் திருடியதையும் அவன் தன்னை ஏமாற்றிவிட்டு சாம்புவிடம் அடைக்கலம் புகுந்து கொண்டதையும் சாம்புவை அப்புறப்படுத்தி சாம்புவை போல் நடித்து வைரங்களை கொண்டு போக எண்ணிய போது தான் கந்தப்பனிடம் அகப்பட்டு கொண்டதையும் சொல்லி ஒப்புக்கொண்டானாம்.
அப்பவே சந்தேகப்பட்டேன், சாம்பு இவ்வளவு லகுவாக அகப்பட மாட்டானேன்னு. ரொம்ப சரியா போச்சு
என்று கந்தப்பன் உண்மை தெரிந்ததும் குறைப்பட்டு கொண்டானாம்.
இவர்கள் கோஷ்டியையே பிடித்துவிட்டேன், அத்தனை பேரும் அகப்பட்டு கொண்டார்கள் என்று முடித்தார் கோபாலன்.
எதற்கும் சாம்பு வாயை திறக்காமல் தலையை தடவி விட்டு கொண்டு சிலை போல் நின்றான்.
ஒரு சந்தேகம், நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக எனக்கு யார் டெலிஃபோன் செய்தது
என்று கேட்டார் கோபாலன். இதற்கு யாருமே பதில் சொல்லவில்லை.
மிஸ்டர் சாம்பு, என்ன இருந்தாலும் பூனை மாதிரி இருந்து கொண்டு நீர் யமகாதகர் ஓய். ஒன்றா, கந்தப்பன் பிடிப்பட்டது ஒன்று, சைனா பஜார் கொள்ளைக்காரர்கள் பிடிப்பட்டது இரண்டு. இரண்டும் மிக மிக பெரிய விஷயங்கள் இல்லையோ என்றார் கோபாலன்.
நான் அதையெல்லாம் சொல்ல வரவில்லை. என் சட்டகர் வீட்டுக்கு சொன்னால் சொன்னபடி நான் சாப்பிட போனதை சொல்கிறேன் என்று இழித்தான் சாம்பு.